ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. உத்தமமான ஆச்சாரிய புருஷர்கள், நம்ம வாழ்க்கை ஒரு ரீதியில நம்ம வாழறோம் இல்லையா, நம்ம வாழ்ற ரீதியிலேயே நமக்கு பகவான அனுபவிக்க பக்குவப்படுத்துறா. அதனாலதான் ஆச்சாரிய புருஷர்கள் இந்த பூமியில அவதாரம் பண்றா. ஏன்னா இந்த நதியுடைய வெள்ளம் அடிச்சுட்டு போற போக்குல எல்லாம் அதோட போற வேகத்துல தான் போகும், அதை எதிர்த்து எதுவும் நிக்காது இல்லையா. இந்த வெள்ளம் எந்த பக்கம் ஓடுறதோ அந்த பக்கம் தான் வஸ்துக்கள்லாம் அடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி இந்த கால வெள்ளத்துல நம்மள எல்லாம் இப்படி அடிச்சுண்டு போயிட்டு இருக்கு. நம்முடைய ஆசைகள், எதிர்பார்ப்புகள், லட்சியங்கள், கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே கால வெள்ளத்துல நம்மள அப்படி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. திரும்பி பாக்கிறதுக்குள்ள நமக்கு வயசாயின்னு இருக்கு. திரும்பி பாக்கிறதுக்குள்ள ஒரு நாள் ஆரம்பிச்சுடுறது, ஒரு நாள் முடிஞ்சுடுறது, ஒரு மாசம் முடிஞ்சுடுறது, ஒரு வருஷம் முடிஞ்சுடுறது, இப்படி பல விஷயங்கள் ஓடிண்டே இருக்கு. நம்மளும் ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கோம், பண்ணாம ஒண்ணும் இல்லை. சரீரத்தை காப்பாத்துறதுக்கான வேலைகள், குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான வேலைகள், சோசியல் சொசைட்டியில வாழறதுக்கான வேலைகள், சோசியல் ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்றதுக்கான வேலைகள், உடம்ப மெயின்டைன் பண்றது, இப்படி நிறைய பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளவு எத்தனை ஆயிரம் வருஷங்கள் நம்ம பண்ணாலும் இதோட இந்த வேலை முடிஞ்சுடுத்துன்னு கிடையாது. நம்ம பிறந்ததுலயும் சாப்பிட்டு இருக்கோம். இது அதுதான் ஒரு நாள் இல்லை, இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு நம்ம தீர்மானிக்க போறோமா? நிச்சயமா இல்லை. அந்த மாதிரி எல்லா விஷயமும் இப்படி தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கும். அதனால இதெல்லாம் முடிச்சுட்டு நாம பக்தி பண்றது அப்படின்றது முடியாத காரியம். பெரியவா ரொம்ப அழகா சொல்றா, அளவோஞ்சு தலைமுழுக முடியாது அப்படின்றா. கடல் அலை அடிச்சுட்டு இருக்கு, இதெல்லாம் ஓஞ்சு முடியட்டும், அப்புறமா நான் வந்து தலைமுழுகிறேன் அப்படின்னா நிச்சயமா நடக்காது. அதுபோல ஒவ்வொன்னா முடிச்சுட்டு ஒவ்வொரு காலகட்டத்துல அதுக்கப்புறமா பக்தி பண்றேன், அதுக்கப்புறமா பக்தி பண்றேன் அப்படின்னா நிச்சயமா முடியாது. எல்லா வேலைகளையும் பண்ணிட்டு எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கமிட்மெண்ட்ஸ் டியூட்டிஸ் என்ன எல்லாம் பண்ணிட்டே கூட பக்தி பண்ணிட்டே இருக்கணும். பக்தி பண்ணிட்டே இதெல்லாம் பண்ணும் பொழுது பாரம் இல்லாமல் வாழ்க்கைய கடத்திடலாம். இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காகத்தான் ஆச்சாரிய புருஷர்கள் பூமிக்கு வரா. அதுலயும் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் எந்த ஜாதிக்கார ஆளா இருந்தாலும் அவர்களுக்கும் பகவத் பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார், பகவத் தியானத்தை சொல்லிக் கொடுக்கிறார், ஆனந்தத்துல தலை கலக்கிறார். அதனாலதான் அழகா திவ்ய தேச யாத்திரைக்கெல்லாம் ராமானுஜர் நிறைய பக்தர்கள் சிஷ்யர்கள் எல்லாரையும் கூட்டுண்டு போறார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட், ஏதோ ஒரு வேலையை சொல்லிட்டு அதுக்கு பிராதான்யம் கொடுத்துட்டே இருக்கும். திவ்ய தேச யாத்திரையெல்லாம் நம்ம நம்மளா சரி போகணும் போகணும்னு ஆசைப்படுறோம் சொல்லுமே ஒழிய கிளம்ப மாட்டோம். இப்ப எத்தனையோ பேர் பார்க்கலாம், திருப்பதி போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமா ஆச்சு, பிரார்த்தனை இருக்கு, போக முடியலே அப்படின்னு. ஆனா மத்த எல்லா வேலைகளும் பண்ணிட்டு இருக்கோம், கல்யாணத்துக்கு போகிறது, மனுஷாவை கவனிக்கிறது, இப்படி பலவிதமான காரியங்கள் ஒன்னும் குறவில்லாம பண்ணிட்டு இருக்கோம். சுவாமி ராமானுஜர் இந்த மாதிரி பெரியவாள்லாம் எதுக்கடா திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போறா அப்படின்னா, பகவத் விஷயத்துல சோம்பேறிகளா இருக்கக்கூடிய நம்மளை எல்லாம் வலுக்கட்டாயமா அழிச்சுட்டு போய் பகவத் அனுபவத்துல திளைக்க வைக்கிறார்கள். ஏன்னா நம்ம ஆத்மாவுக்கு அதுதான் ஆகாரம். நம்ம எல்லாரும் வயது பிழப்பையே கவனிச்சுட்டு இருக்கும் வழிய ஆத்மாவுடைய பிழப்பை கவனிக்கிறது இல்லை. அதனாலேயே மகாத்மாக்கள் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் விதவிதமான திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போறார்கள். ராமானுஜர் அதுபோலேதான் ஆச்சரியமாக நிறைய பக்தாள் எல்லாம் கூட்டிண்டு விதவிதமான திவ்ய தேச யாத்திரை போறார். அழகா திருவனந்தபுரம் வந்தார், அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வாதத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் ஜெயிச்சார். அழகா ராமானுஜ மண்டபம், யதிராஜ மண்டபம் எல்லாம் கொண்டாடும்படியா உண்டாக்கினார். அப்பதான் பத்மநாபத்துல ராமானுஜர் கேட்கிறார், எல்லாம் நன்னா இருக்கு பத்மநாபா, உன் கிருபை, உன்னுடைய மேனியுடைய அழகு, உன்னுடைய லீலைகள், நீ வந்த காரணம் எல்லாம் நன்னா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனா இருந்து சொல்றேன், ஒரு பெருமாள் கோவில்ல வந்து உன்னை அனுபவிக்கிறா போலே இங்க இல்லே அப்படின்னுட்டார். உடனே அழகா அனந்த பத்மநாபன் சிரிச்சா, பரவாயில்லப்பா இந்த இடம்லாம் அப்படியே இருக்கட்டும், இவர்கள்லாம் என்ன நம்பி இருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ராமானுஜரும் சரி அதுக்கு மேல ரொம்ப பத்மநாபரிடத்துல வாதாடல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் திரும்பியும் திருவனந்தபுரம் வரும்பொழுதுதான் ராமானுஜர் நன்னாவே வாதாடுறார் பத்மநாபரிடத்துல. பெருசா ராமானுஜர் சரி வேண்டாம் பரவாயில்ல பத்மநாபர் இஷ்டப்படியே இருக்கட்டும் அப்படின்னுட்டார். இத்தனைக்கு என்னடா காரணம் அப்படின்னா, அங்க பூஜை பண்ணக்கூடிய போத்திகள்லாம் பத்மநாபரிடத்துல பிரார்த்திச்சென்றார்கள், நாங்களே உனக்கு பூஜை பண்ற மாதிரி பண்ணு, இல்லாட்டி சுவாமி ராமானுஜர் எல்லா முறையும் மாத்திட்டாருனா கஷ்டம், எங்களுக்கு ஒன்ன விட்டா வேற கதி இல்லைன்னு அனந்த பத்மநாபனிடத்துல சரணாகதி பண்ணார்கள். அதனாலே ராமானுஜர் ஆச்சரியமாக அழகா திருவனந்தபுரத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த முறைப்படி பாஞ்சராத்திரம் வைகானச ஆகமப்படி பூஜை பண்ணலான்ற முறையெல்லாம் விட்டுவிட்டு சரி திவ்ய தேச யாத்திரை நிறைய பண்ண வேண்டியிருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் பக்தர்களோட அழகா கிளம்பினர். கிளம்பின ராமானுஜர் ஜோரா குட்டநாடு சிறுபுளியூர் அப்படின்னு சொல்லும்படியான அந்த புளியூர் கஷேத்திரத்துக்கு ஜோரா போறார். ரொம்ப விசேஷமான ஒரு திவ்ய தேசம், இதெல்லாம் மலைநாட்டு திவ்ய தேசங்கள், திருப்பதி சாரம், திருவட்டாறு, திருவனந்தபுரம், குட்டநாடு, சிறுபுளியூர், இதெல்லாமே அழகா மலைநாட்டு திவ்ய தேசங்கள். மலைநாடு அப்படின்னு கேரளாவை சொல்லுவார்கள், நிறைய மலைகளோட சேர்ந்த நாடுன்றதுனால மலைநாடுன்னு பேர். கர்நாடகம் இதெல்லாம் மேல்நாடுன்னு சொல்லுவார், ஆந்திரத்தை ஆந்திர நாடு இல்லாட்டி வடுக நாடு அப்படின்னு சொல்றது உண்டு, ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு விதமா. நார்த் இந்தியாவெல்லாம் வடநாடு அப்படின்னு சொல்ற வழக்கம். அழகா மலைநாடு, இயற்கைகள் கொஞ்சம்படியான மலைநாடுகள்லயா. அழகா ராமானுஜர் அந்த குட்டநாடு சிறுபுளியூருக்கு வரார், ஆனந்தமா சேவிக்கிறார். ராமானுஜர் எல்லா திவ்ய தேச வைபவங்களும் தெரிஞ்சவர், அதனால ஜோரா அந்த குட்டநாடு வைபவத்தை எல்லாம் பக்த ஜனங்களுக்கு அழகா சொல்றார். அழகா சிறுபுளியூர் அந்த இடத்துல ராஜா சில இடங்கள்ல சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு காண கிடைக்கிறார். நாட்டுல ஒரே பஞ்சம் வறட்சி, அவருக்கும் பெரிய வியாதி, சில இடங்கள்ல சிபி சக்கரவர்த்தி பிள்ளையோட அப்படின்ற மாதிரி விஷயமும் காண கிடைக்கிறது. அப்ப சப்தரிஷிகள் அந்த ஊருக்கு வந்த பொழுது அவரிடத்துல பிரார்த்திக்கிறார், இந்த மாதிரி இதெல்லாம் சரியா போகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சிருந்தா கூட பரவாயில்ல, உங்களுக்கு நிறைய தனம் எல்லாம் தரும், நிறைய தானம் எல்லாம் கொடுக்கறோம் அப்படின்ன உடனே ரிஷிகள்லாம் சொல்லிட்டா, நீ கொடுக்கற தானத்தை நம்பி நாங்க இல்ல, நாங்கெல்லாம் பகவானுடைய கிருப்பைய நம்பி வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டார்கள். இருந்தாலும் ராஜா ரொம்ப நிர்பந்திக்கவே அவ அதெல்லாம் முடியாது அப்படின்னுட்டா. பிரார்த்திக்கிறது வேற, சரணாகதி பண்றது வேற, நிர்பந்திக்கப்படாது, ராஜா நிர்பந்திச்சு விட்டான். அது மட்டும் இல்லாமல் ஒரு யஜ்யம் பண்ணான், யஜ்யத்தில இருந்து ஒரு தேவதை வந்தது. உடனே ராஜா அந்த தேவதைகள் எல்லாம் இந்த சப்தரிஷிகள் எல்லாம் அழிச்சுடுங்கோ அப்படின்னு ஏறி விட்டான். சப்தரிஷிகள் பகவானிடத்துல பிரார்த்திச்சென்றார்கள். பகவான் ஆச்சரியமா பார்த்தான், தன்னிடத்துல பிரார்த்திச்சின்றதுனால இந்திரனை புலியா மாற சொன்னார். உடனே இந்திரன் புலியா மாறி அந்த தேவதை எல்லாம் கடிச்சு கொதறி இந்த சப்தரிஷிகளை காப்பாத்திட்டான். அதனால அந்த ஊருக்கே சிறுபுளியூர் அப்படின்னு ஒரு திருநாமம் வந்துடுத்து. அவ்வளவு அழகான அந்த சிறுபுளியூர் திவ்ய தேசத்துல பெருமாளை ஜோரா சேவிச்சார். கருமாணிக்க மலை மேல் அப்படின்றார், ஒரு கருமாணிக்க மலை மேல அங்கங்க சிவப்பா தாமரைகள்லாம் பதிச்சா போல பகவானுடைய செந்தாமரை கண்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை பாதங்கள், செங்கனிவாய், அவ்வளவு அழகா பெருமாள் இருக்கார் அப்படின்னு நம்மாழ்வார் வர்ணிக்கிறார். அந்த மாதிரி அந்த சிறுபுளியூர் பெருமாளை நன்னா சேவிச்சார் மாயப்பிரான் அப்படின்னு அந்த பெருமாளுடைய திருநாமம். பகவான் மாயைக்கெல்லாம் பிரான், மாயையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிரான். அதனால ராமானுஜர் சொன்னார், இந்த மாயப்பிரானை நாம சேவிச்சோம்னா நம்முடைய மாயைகள்லாம் விட்டு போயிடும். ஏன்னா நம்முடைய மாயை இந்திரியங்கள்னால இருக்கு, புத்தினாலே இருக்கு, மனசினாலே இருக்கு, பிராரப்தத்திலே இருக்கு, இப்படி எல்லா பக்கமும் மாயையில மாட்டின்னு முழிக்கிறோம் இல்லையா, இந்த சிறுபுலியூர் மாயப்பிரான சேவிச்சோம்னா இந்த மாயையிலிருந்து விடுபட்டுடலாம் அப்படின்னு ராமானுஜர் அத்தனை அழகா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தார். அழகா மாயப்பிரான சேவிச்சார். அந்த மாயப்பிரான் அழகா பீமன் பிரதிஷ்ட பண்ணான் அப்படின்னு காண கிடைக்கிறது. பீமன் பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் ஜோரா வனவாசத்துல வந்த சமயத்துல ஒவ்வொரு இடங்கள்ல இருக்க ஒவ்வொரு மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணி பிரார்த்திச்சென்றார்கள் அப்படின்னு காண கிடைக்கிற. அந்த மாதிரி இன்னைக்கும் பார்த்தோம்னா குட்டநாடு சிறுபுலியூர் எல்லாம் கேரளால போய் கேட்டோம்னா அழகா பீமக்ஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவார். அப்படி அந்த குட்டநாடு சிறுபுலியூர் பீமக்ஷேத்திரத்தை நன்னா சேவிச்சார் ராமானுஜர். அவ்வளவு அழகான பீமன் இத்தனைக்கும் ராமானுஜர் பலராமனா இருந்த பொழுது அவருடைய சிஷ்யன். கதா யுத்தத்துல எல்லாம் பலராமன் தான் அழகா அவனுக்கு குரு. அப்படி பலராமனா இருந்தவர் தானே நம்முடைய ஆதிசேஷனாகிய ராமானுஜர். அதனால ராமானுஜர் அழகா அந்த சிறுபுலியூர் பீமக்ஷேத்திரத்தையும் சேவிச்சுட்டு அங்கேருந்து ஜோரா திருவாரன் விளை அப்படின்னு சொல்லும்படியான ஆரம்புலா அந்த திவ்ய தேசத்துக்கு ஜோரா வரார். திருவாரன் விளை அழகா அர்ஜுனன் அற்புதமா பகவான தியானம் பண்ண ஒரு ஸ்தலம். ஏன்னா கர்ணன் ரதச்சக்கரம் மாட்டின்னு கொடுத்த இல்லையா, அந்த ரதச்சக்கரத்தை மாட்டி தூக்குற சமயத்துல பகவான் சொல்றான் அம்பு போடு அப்படின்றான். அப்ப கூட அர்ஜுனன் கேக்குறான், இது யுத்த தர்மத்துக்கு விரோதமா சேடா கண்ணா அப்படின்னு கேக்குறான். அப்ப கண்ணன் சொல்றான், அவன் அதர்மத்தினாலே எல்லாத்தையும் பண்ணான், அதனாலே அவனுக்கான தண்டனையும் அதர்மம். இதெல்லாம் வந்து கிருஷ்ணனுடைய எல்லாம். இப்ப யாராவது ஒருத்தன் அதர்மத்தினால அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறான் அப்படின்னா அவனுடைய கஷ்டமும் அதர்மமான முறையிலேயே தான் இருக்கான். அப்பதான் அவனுக்கு தான் பண்ண அதர்மம் என்னன்னு புரியும். அம்பு போட்டவுடனே ரதச்சக்கரத்தை தூக்கிட்டு இருக்கிற கர்ணன் மேல அம்பு போட்டவுடனே கர்ணன் கேக்குறான், இதுவா நியாயம், இதுவா தர்மம் கிருஷ்ணா அப்படின்னும் பொழுது பகவான் சிரிக்கணும், ஏண்டா அத்தனை பெரிய மகாசபையில திரௌபதிய அந்த பாடுபடுத்தினேல அப்ப அது அதர்மமா தெரியலையா, சம்பந்தமே இல்லாம பஞ்சபாண்டவர்களிடத்துல சூதாடி எல்லாத்தையும் சகுனி துரியோதன எல்லாம் அபகரிச்சாலே அதுக்கெல்லாம் கூட உடந்தையா இருந்தியா, அதெல்லாம் அதர்மம் இல்லையா, உன்னுடைய பாஷையில அதெல்லாம் தர்மம்னா அதற்கேதா போல நீ வந்து ரதச்சக்கரத்தை தூக்கிட்டு இருக்கும் பொழுது உன் அம்பு கொண்டு அடிக்கிறதும் தர்மம் தான் அப்படின்னு சொல்லிட்டான். யுத்தம் எல்லாம் முடிஞ்சது, ஆனா அர்ஜுனனுக்கு மட்டும் மனசே சரியில்லை. இந்த மாதிரி அதர்மத்துல பண்ணிட்டோமே இத்தனைக்கு கிருஷ்ணனே சொல்லிட்டான். ஆனாலும் அர்ஜுனனுக்கு அந்த துக்கம் தீரல. அதனால அழகா இந்த இடத்துல வந்து ஜோரா பகவான தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி பகவான நன்னா அனுபவிச்சான் அர்ஜுனன். அப்படி அர்ஜுனன் அவ்வளவு அழகா சேவிச்ச ஒரு ஸ்தலம் தான் திருவாரன் விளை அப்படின்னு சொல்லும்படியான ஆரம்புலா. அழகா ராமானுஜர் அங்கேயும் ஜம்முன்னு சேவிச்சார். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் ராமானுஜர் சேவிக்கலாம். அழகா அந்த பெருமாள் நின்ற பெருமாள் அமக்கலமா நின்று முக்காவாசி கேரளா திவ்ய தேசங்கள் எல்லாம் பார்த்தோம்னா சங்கு சக்கர கதாபத்ம மணியாக நாலு திருக்கைகளோட தான் பெருமாள் எப்பொழுதுமே இருப்பார். அந்த மாதிரி அழகா ஒவ்வொரு திவ்ய தேசமா பீமக்ஷேத்திரம், இது அர்ஜுன க்ஷேத்திரம், இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரமா ராமானுஜர் ஆனந்தமா சேவிக்கிறார். பகவத் தியானம் பன்னெண்டு ஆழ்வாருடைய பாசுரங்கள்லாம் சொல்லிண்டு நிதானமானா கோவிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த கோவில் அங்குலம் அங்குலமா ரசிக்கணும். வாசல்லேந்து உள்ள வரைக்கும் கர்ப்பகிரகத்தில் இருக்க சுவாமி வரைக்கும் ஒவ்வொன்னத்திலையும் தெய்வீக சாநித்தியம் பூரணமா இருக்கு. அப்படி ரசிச்சு அனுபவிக்கணும். கோவில் போகிறதுன்றது கடனேன்னு கிடையாது, பகவான அனுபவிக்கிறதுக்காக. கோவில எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம உடம்ப ரசிக்கிறோம் இல்லையா, உச்சந்தலையில இருக்க முடியிலேருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி ரசிக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நம்முடைய சரீரத்தினுடைய அவயவம் மறந்து போயிடுதுன்னு ஏதாவது ஒண்ணு உண்டா சொல்லுங்க. என் தலைமுடி இப்படி இருக்கு, என் மூக்கு இப்படி இருக்கு, என் பல்லு இப்படி இருக்கு, என் கால் இப்படி இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் ஒழுங்கா ரசிச்ச ஒரே விஷயம் நம்முடைய சரீரம் தான். அவ்வளவு ரசிக்கிறோம் இல்லாமல் மறக்க கூட முடியறது இல்லை. ஒண்ணு வேண்டாம், தூங்குறோம் டக்குனு யாரும் எழுப்பினா, எழுப்பின உடனே முதல்ல நம்ம யாருன்னு தெரியறது உடனே நம்ம உடம்பு தான் ஞாபகம் வருது. நல்லா கவனிச்சு பாருங்க, முதல்ல நம்ம யாருன்னு தெரியறது, நம்ம யாருன்னு தெரிஞ்சவொடனே முதல்ல உடம்பை பத்தி தானே யோசனைகள் வர்றது. உடனே கை வலிக்கிறது இல்லாட்டி தலைவலிக்கிறது எல்லாம் சொன்ன பாருங்க. அப்ப அந்த உடம்பு மேல எவ்வளவு அக்கறை கொண்டு அதை ரசிச்சு அதை அனுபவிக்கிறோமோ அது போல பகவான ரசிக்கணும் அனுபவிக்கணும். இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நல்லா ரசிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மறக்கவே மறக்காது அந்த சுவாமியுடைய பெயரோ எதுவோ. அதனால திவ்ய தேசங்கள்லாம் போனா ஏதோ நானும் போயிட்டு வந்தேன் கணக்கு பண்றதுக்காக கிடையாது, நிறுத்தி நிதானமா ரசிச்சு அனுபவிச்சு அந்த பெருமாள் ஹிருதயத்துல வந்து நிலைச்சு நிக்கணும். நன்னா பார்த்தேன் சமயத்து சொல்லுவேன், 20 வருஷம் முன்னாடி வர பார்த்தேன் இன்னும் அப்படியே இருக்காளே அப்படின்றோம் இல்லையா. ஏதான சின்ன வயசுல ஏதான பொம்மை வச்சு விளையாடி சில விஷயங்கள்லாம் நமக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்கவே மறக்காது. அது போல கோவில்ல போய் பகவான பாக்குறோம் அப்படின்னா ராத்திரி தூக்கத்துல எழுப்பி அந்த ஊர் கோவில பத்தி பேசினா கூட உடனே கடகடன் இந்த கோவில் இதெல்லாம் நான் பார்த்தேன், இந்த மாதிரி பகவான் அனுபவிச்சேன், பகவான் அவ்வளவு அழகா இருப்பார், அவர் கண்கள் எவ்வளவு ஜோரா இருக்கும், மூக்கு அப்படி இருக்கும்னு சொல்லும்படியாக மனசுல அப்படியே பதியணும். ஏன்னா நம்ம மனசுக்கு அப்படி ஒரு பலம் உண்டு, மனசு எதெல்லாம் பாக்குறதோ அதெல்லாம் அப்படியே வாங்கி வச்சுக்கும், எதெல்லாம் ரசிச்சு பாக்குறதோ மறக்கவே மறக்காது. இப்ப எத்தனையோ பேர் பார்க்கலாம் சில விஷயங்கள்லாம் சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துடும், அப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்து கொடுத்தோம்னா மறக்கவே மறக்காது. அந்த மாதிரி இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்காரா போல நன்னா அனுபவிக்கணும். ஆயுசில எத்தனையோ விஷயங்கள் அனுபவிக்கணும் இல்லையா, அந்த டீ நன்னா இருக்கும், அங்க காஃபி நன்னா இருக்கும், அந்த கவாத்துல சாப்பிட்டேன் ஜோரா இருந்தது. அப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஞாபகம் இருக்கோ அது போல திவ்ய தேசம், அந்த பெருமாள், அந்த பெருமாளுடைய ரூபம், அந்த பெயர், அங்க நடக்கக்கூடிய உற்சவங்கள், இதெல்லாம் ரசிச்சு அனுபவிக்கிறாராம் ராமானுஜர். நிறைய பேர் ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரை வந்த வாழ்க்கலாம், ஓ நம்மளும் இதே ஊருக்கு வந்திருக்கோம், எத்தனையோ தடவை பார்த்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி பார்த்தது இல்லையே, இந்த மாதிரி அனுபவிச்சது இல்லையே அப்படின்னு மனசுல ராமானுஜரோட சேர்ந்து பார்க்கும்பொழுது அந்த திவ்ய தேச மகிமை, அந்த திவ்ய தேசத்தினுடைய பலம் எல்லாம் புரியறதுன்னு சொல்லி ஒரு கோவிலை எப்படி ரசிக்கணும். ராமானுஜர் ஒவ்வொரு மூர்த்தியும் அவருடைய அந்த செங்கனி வாய பாருங்கோ, அந்த மூக்கை பாருங்க, அந்த கண்களை பாருங்கோ, இந்த கர்ப்பகிரகத்துல வழக்கேத்தி வச்சிருக்கிறத பாருங்கோ, பெருமாள் எப்படி வசரத்துல இருக்காரு பாருங்கோ, எத்தனை அழகா நன்ன ஹைட்டு பாருங்க, எல்லாம் அதாவது ஒரு கோவில் அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? ராமானுஜர் போல தரிசனம் பண்ணணும். அதனால எப்பொழுதுமே கோவிலுக்குலாம் போறதுன்னா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு ஜபிச்சுண்டு, ராமானுஜா இந்த கோவிலை நான் எப்படி ரசிக்கணுமோ, நான் எந்த மாதிரி சேவிக்கணுமோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கோ, நீங்க வந்தா எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாளோ அந்த மாதிரி எனக்கு இந்த கோவில இந்த மூர்த்திய இந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, அல்லடி ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு ஜபிச்சுண்டே போனா அந்த ஒவ்வொரு அங்குலத்திலையும் அவ்வளவு அழகா கோவில அனுபவிக்கலாம். கோடி கோடி விஷயங்கள் நிஜமாவே இன்னைக்கெல்லாம் நமக்கெல்லாம் நிறைய திவ்ய தேசத்தினுடைய மகிமையே தெரியறதில்லை, முக்கியமான விஷயங்கள் கூட தெரியல. ஒவ்வொரு கோவில்லையுமே அந்த சாந்நித்தியம் அந்த வைப்ரேஷன் பூரணமா நிரம்பி இருக்கு. இன்னைக்கும் பார்க்கலாம் நிறைய கோவில்கள், இந்த கோவில்கள்ல போனா இதெல்லாம் சரியாயிடும்னா அந்த இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தினுடைய சாந்நித்தியமே நமக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துரும். ரொம்ப வெயிலா இருக்கு, அழகா ஒரு ஏசி போட்டு ஒரு மாலுக்கு போறாங்க, ஏசி போட்ட ரூம்ல போயிருக்கோம் அப்படின்னா தானாவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில்னஸ் நம்ம உடம்புக்கு வந்து நம்முடைய வெக்கையெல்லாம் மாத்தி மனசுக்கு ஒரு சமாதானம் கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து ஒரு உற்சாகம் குதூகலம் கொடுக்கறது இல்லையா. அதே போல ஒவ்வொரு கோவில்லையுமே அந்தந்த சாநித்தியம் அந்த பூஜா முறைகள் அந்த பெருமாளுடைய திருநாமம் அந்த பெருமாள் முன்னாடி இருக்கிற வாழ் யாருக்கு முதல் முதல் அங்க பிரத்யட்சமாய் அனுகிரகம் பண்ணாரோ அதே போல அனுகிரகம் நமக்கும் வந்து வாய்ப்பு. அதனாலதான் கோவில் போகிறது விசேஷம் அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி ராமானுஜர் ஜோரா திருவனந்தபுரத்துல இருந்து குட்டநாடு சிறுபுலியூர் போனார், அழகா திருவாரன் விளை அப்படின்னு சொல்லும்படியான ஆரம்பிழா திவ்ய தேசத்தையும் அழகா சேவிச்சார். அடுத்த திவ்ய தேசம் எங்க போறார், என்னெல்லாம் பார்க்க போறார், ஜப்பான்ல இருந்து ராமானுஜர் சொல்றதுக்கு சந்தோஷமா இருக்கு. அதாவது ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரம் விசேஷமா கொண்டாடணும் அப்படி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பகவான் ராமானுஜருடைய பலம் ஜப்பான்ல உட்கார்ந்துண்டும் ஒரு ராமானுஜ வைபவத்தை அடியேன சொல்ல வச்சிருக்கார். அவ்வளவு சிரேஷ்டம், அத்தனை வசதியாவது ராமானுஜருடைய புகழ் பெருமை கடல் கடந்தும் விஸ்தீர்ணமா போகணும்னு பகவானுடைய சங்கல்பம். இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து ராமானுஜ வைபவம் சொல்றதுனால ஜப்பான் வரைக்கும் நிச்சயமா நன்மை நடக்கும். ஏன்னா காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அப்படின்னு திருவரங்க சமுதனார் சொல்றார். ராமானால சொல்லுவோம் அவன் நாமங்களே. அவருடைய நாமத்தை சொன்னோம்னா அந்த நாமமே கூட இருக்கிறவாளுக்கும் சுத்தி இருக்கிறவாளுக்கும் அந்த தேசத்திலையும் ஒரு பெரிய மாறுதலை சத்தியமா உண்டு பண்ணும். ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பகவான் அவ்வளவு அழகா அடியன் ஐஷ்ணு வந்திருக்கான். ஜப்பான்ல யதிராஜ சூரியன் உதிச்சாச்சு சரியா, அதனால ஆனந்தமா பகவத் தியானம் பண்ணுங்கோ. இப்படி கேரள தேசம் முழுக்கவே மலைநாடு, நிறைய ஜலம் உண்டு அப்படின்ற மாதிரி ஜப்பான்ல நிறைய மலை ஜலம் எல்லாம் இருக்கு. அதனால ஆனந்தமா யதிராஜன் அனுபவிப்போம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.